வேத ஆராய்ச்சி நேயர்களை கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம்.
கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இந்த நாட்களிலே நாகும் தீர்க்க தரிசன புத்தகத்தை நாம் சிந்தித்து வருகிறோம். நாகும் தீர்க்க தரிசி கூறுவது என்ன என்றால், ஒரு காலத்திலே தேவனுடைய சத்தத்தை யோனா மூலமாக கேட்டு மனம் திரும்பிய நினிவே நகரம் மீண்டும் பின்வாங்கி போனதை குறித்து தேவன் வேதனைப்பட்டு அதை நியாயம் தீர்க்கிறார். இப்பொழுது நாகும் 3:2 முதல் பார்ப்போம். வாசிக்கிறேன். சவுக்குகளின் ஓசையும் உருளைகளின் அதிர்ச்சியும் குதிரைகளின் பாய்ச்சலும் ரதங்கள் கடகடவென்று ஓடுகிற சத்தமும். நாகும் இந்த ரதங்களின் ஓட்டத்தை பற்றிய ஒரு நேர்முக வர்ணனையை கொடுக்கிறார். அந்த ரதங்கள் அன்றைய ஆயுதங்கள் ஏந்திய பீரங்கி போன்று காணப்பட்டன. அந்த ரதங்கள் நகரத்துக்குள்ளே நுழைய ஆரம்பித்தவுடன் அந்த குதிரை ஓட்டி குதிரையை அடித்து துரிதப்படுத்தும் சவுக்குகளின் ஓசையை கேட்க முடிந்தது. அங்கே உருளைகளின் அதாவது சக்கரங்களின் அதிர்ச்சியையும் குதிரைகளின் பாய்ச்சலையும் ரதங்கள் கடகடவென்று ஓடுகிற சத்தமும் கேட்க முடிந்தது. இந்த ரதங்கள் ஒவ்வொன்றின் மீதாக குறிப்பாக சடலங்களின் மீது ஏறி துள்ளி துள்ளி சென்றது. இந்த அதிகாரத்தின் முதல் 2 நினிவே நகரிலே உள்ளான நிலைமையை நமக்கு விளக்குகிறது. வஞ்சகமும் கொடுமையும் அந்த நகரத்திலே நிறைந்திருந்தது. அதுவே அவர்களின் கலாச்சாரம். இதன் காரணமாகவே அவர்கள் வெளியிலேயும் எதிராளிகளோடு கூட அவ்வாறு கொடூரமாக செயல்பட்டார்கள். அவர்கள் மற்றவர்கள் மீது, தேசத்தின் மீது அக்கறையற்றவர்களாக, கொடுமை உள்ளவர்களாக, மற்றவர்களை கஷ்டப்படுத்துகிறவர்களாக காணப்பட்டது போன்ற எல்லாவற்றிற்கும் இதுதான் காரணம். இந்த முறைக்கெல்லாம் அடிப்படை காரணமாக இருந்தது அவர்கள் தேசத்திற்குள்ளாக தவறினவர்களாக காணப்பட்டார்கள். ஆம், மனிதன் பாவம் செய்ததினாலே பாவியாகிவிடவில்லை, அவன் பாவியாக இருக்கிறபடியினாலே பாவம் செய்கிறான். அடிப்படையாகவே அவனது உள்ளான மனிதனிலே அவன் பாவியாயிருக்கிறான். அது அவனுடைய செயல்களையும் பாதிக்கிறது. அன்றைய நாட்களிலே வாழ்ந்தவர்கள் அசீரியர்களை பார்த்து அவர்கள் நாகரிகமற்ற ஜனங்கள் என்று சொல்லியிருப்பார்கள். அவர்களுடைய நகரத்திற்குள்ளாக முழுவதும் வஞ்சகமும் கொள்ளையும் நிறைந்திருந்தது. இன்னும் கூட உலகத்தின் பல நகரங்களிலே இவ்வாறு வஞ்சகத்தினாலும் கொள்ளையினாலும் நிறைந்தவர்களாய் மக்கள் இருக்கிறார்கள். இது அந்த நகரங்களின் உள்ளான நிலைமையாயிருக்கிறது. ஏன், நாம் நாகரிகத்திலே வளர்ந்து விட்டதினாலா? இல்லை பிரியமானவர்களே, நாம் பாவிகளாக இருப்பதனாலே தான். அருமையான சகோதரனே, அருமையான சகோதரியே, நாம் பாவிகளாக இருக்கிறோம். இதை நாம் ஒத்துக்கொள்ள வேண்டும். எனவேதான் நமது செயல்கள் அவ்வண்ணமாய் இருக்கிறது. நாகும் 3:3 வாருங்கள். வீரர் குதிரை ஏறுகிறதும் பட்டயங்கள் துலங்குகிறதும் ஈட்டிகள் மின்னுகிறதும் வெட்டுண்டவர்களின் திரளும் பிரேதங்களின் ஏராளமும் அங்கே உண்டாயிருக்கும். பிணங்களுக்கு தொகையில்லை, அவர்கள் பிணங்களில் இடறி விழுகிறார்கள். இறந்தவர்களின் எண்ணிக்கையை கணக்கிட்டால் அது நம்ப முடியாததாக இருந்தது. உதாரணமாக, ஒரு பெரிய நகரத்திலே அணுகுண்டு வீசப்படுகிறது என்று வைத்துக் கொண்டால் அங்கே அசீரியாவிலே காணப்பட்ட நிலைமையே காணப்படும். அந்த அளவாக அங்கே சடலங்கள் குவிந்து கிடந்தன. எதிரியினாலும் வெள்ளத்தினாலும் அடிக்கப்பட்ட பிணங்கள் ஆங்காங்கே கிடந்தன. நாம் 3:4 நினிவேயின் வெளிப்பக்க நிலைமையை குறித்தும் பார்க்கிறோம். இந்த அசீரியர்கள் கொடூரமான கொடுமையான எதிரிகளாக மற்றவர்களுக்கு இருந்தார்கள். ஆனால் இப்பொழுது அவர்கள் தாங்கள் விதைத்ததையே அறுக்கிறார்கள். நாகும் 3:4 பாருங்கள். தன் வேசித்தனங்களினால் ஜாதிகளையும் தன் சூனியங்களினால் வம்சங்களையும் விற்கிற மகா சூனியக்காரியும் ரூபோதியுமாயிருக்கிற வேசியினுடைய திரளான வேசித்தனங்களின் நிமித்தம். இங்கே வேசியினுடைய திரளான வேசித்தனங்களின் நிமித்தம் என்று வசனத்தின் இறுதியிலே வாசித்தோம். பிரியமானவர்களே, நினிவே நகரம் இங்கே ஒரு வேசிக்கு ஒப்பிடப்படுகிறதை பார்க்கிறோம். இந்த நகரோடு அநேக தேசங்களுக்கு வியாபார தொடர்புகள் மற்றும் ராஜ்ய தொடர்புகள் இருந்தன. இந்த நகரத்திற்கு அவமானம் வருகிறதை குறித்து இந்த வசனம் சொல்லுகிறதை கவனியுங்கள். தேவன் இந்த நினிவேயை திரளான வேசித்தனத்தில் ஈடுபட்ட வேசிக்கு ஒப்பிடுகிறார். எனவே உலகத்திலுள்ள அநேக நாடுகளின் தவறான தொடர்பு இந்த நினிவேயோடு இருந்தது என்று பார்க்கிறோம். நான் வாசிக்கிறது என்ன, தன் வேசித்தனங்களினால் ஜாதிகளையும் தன் சூன்யங்களினால் வம்சங்களையும் விற்கிற மகா சூனிய காரியம் என்று பார்க்கிறோம். இங்கே சூனியத்தை குறித்து இரண்டு முறை குறிப்பிடுகிறதை நாம் கவனிக்க வேண்டும். இது ஒரு மறைவான அந்தகாரமான காரியமாகும். பழங்காலங்களிலே உள்ள புறஜாதியாரின் வழிபாடு ஒன்றுமில்லை என்று எண்ணக்கூடாது. 1 கொரிந்தியர் 8:4 அப்போஸ்தலன் பவுல் என்ன சொல்கிறார் பாருங்கள், உலகத்திலே விக்கிரகமானது ஒன்றுமில்லை என்கிறார். ஆனால் இந்த வழிபாட்டிற்கு பின்னர் சாத்தான் இருக்கிறான். இதை குறித்து உங்களுக்கு அதிகம் சொல்ல தேவையில்லை. இந்த சாத்தானின் செயல்களை அநேகர் நம்புவதும் அதை பயன்படுத்துகிறதுமாயிருக்கிறார்கள். இந்த சூனியங்களை செய்கிறவர்கள் இன்று பல இடங்களிலே வெளிப்படையாக விளம்பரம் செய்து அதை தொழிலாக கொண்டுள்ளார்கள். இப்படிப்பட்டவர்களிடத்திலே அநேகர் சென்று அந்த சூனியங்களை மற்றவர்களுக்கு விரோதமாய் செய்வதும், இல்லாவிட்டால் தங்களுக்கு எதிராக வேறு யாராவது செய்த சூனியத்தை எடுக்க வேண்டும் என்றும் முயற்சிக்கிறார்கள். இதிலேயே தங்கள் நேரங்களையும் சிந்தனைகளையும் தங்கள் பணத்தையும் செலவழித்து கவலையோடு வாழ்கிறவர்கள் அநேகர். இது இன்றைய நாட்களிலேயும் அதிகமாக பரவி வருகிறது. அவன் எனக்கு சூனியம் செய்துவிட்டான், இவள் எனக்கு சூனியம் செய்துவிட்டாள் என்று மக்கள் கருதி ஒருவருக்கொருவர் அன்பில்லாமல் வெறுப்படைந்திருக்கிறார்கள். இப்படிப்பட்ட காரியங்களினாலே சிலர் மற்றவர்களை கொலை செய்யும் அளவிற்கும் போய்விடுகிறார்கள். நினைவே மக்களும் இப்படிப்பட்ட காரியத்தை பார்த்து தங்கள் முகத்தை திருப்பிக் கொண்டார்கள். அவர்கள் தேவனை விட்டு தங்கள் முகத்தை இந்த விதமான கேவலமான காரியங்களுக்கு நேராக திருப்பியிருந்தார்கள். ஆகவேதான் தேவன் அவர்களுடைய வேசித்தனத்தை நிமித்தமும் சூனியத்தை நிமித்தமும் அவர்களை நியாயம் தீர்ப்பதாக சொல்கிறார். நாம் கடைசி காலத்திற்குள்ளே வரும்பொழுது விழுந்து போன சபையானது வேசியாக காணப்படும் என்று வெளிப்படுத்தின விசேஷத்திலே சொல்லப்பட்டிருக்கிறதை நீங்கள் பார்க்கலாம். அதிலே இப்படிப்பட்ட காரியங்கள் காணப்படும். ஏன் இன்றைய நாட்களிலேயும் கூட சில சபைகளிலே இப்படிப்பட்ட காரியங்கள் காணப்படுகிறதை நீங்கள் பார்த்திருக்கலாம். ஆவிக்குரிய காரியங்கள் என்று எண்ணிக்கொண்டு அவர்கள் சாத்தானுடைய காரியங்களை செய்கிறார்கள். பிசாசானவன் அவ்வாறு இன்று அநேக ஆவிக்குரிய அனுபவங்கள் என்ற வகையிலே உள்ளே புகுந்திருக்கிறான். தரிசனம் காண்பதாக சிலர் அநேக காரியங்களை சொல்கிறார்கள். ஆனால் வேதத்திற்கு புறம்பான அர்த்தங்களோடு கூறிவிட்டு தேவன் இவ்வாறு தரிசனத்தின் மூலமாக என்னோட பேசினார் என்றும் சொல்கிறார்கள். தரிசனம் என்பது ஆவிக்குரிய அனுபவம்தான். ஆனால் அது வேதத்திற்கு புறம்பாக இன்று வஞ்சிக்கும் பிசாசினாலும் பயன்படுத்தப்படுகிறது என்பதையும் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். எந்த ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட அனுபவமாக இருந்தாலும் அது வேதத்தின்படியா இருக்கிறதா என்பதை நீங்கள் சோதித்து அறிய வேண்டியது அவசியம். பிரியமானவர்களே, அந்த குறிப்பிட்ட காரியம் வேதத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறதா என்று நீங்கள் பார்க்க வேண்டும். அது இயற்கைக்கு அப்பாற்பட்டதாக இருந்து வேதத்தின்படியானதாக இல்லை என்றால் அது தேவனால் உண்டானது அல்ல. அது தேவனைப் போலவே இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை செய்யும் சாத்தானால் உண்டானது. அவன் தேவனுக்கு இணையான வல்லமை உள்ளவன் அல்ல. ஆனாலும் அவனிடத்திலும் வல்லமை உண்டு. சாத்தான் தேவனை பார்த்து அவரைப் போலவே தன்னால் எவ்வளவு தூரம் செய்ய முடியுமோ அவ்வளவு தூரம் செய்கிறவன். நினைவையை தேவன் நியாயம் தீர்த்ததற்கான காரணத்தை நமக்கு சொல்லிவிட்டார். அந்த நகரத்தை அழித்து தன்னுடைய செய்கை நியாயமானதுதான் என்று சொல்லுகிறார். இப்பொழுது அவர் ஒரு சிறந்த வாக்கியத்தை சொல்லுகிறதை பார்க்கிறோம். கவனியங்கள் வாசிக்கிறேன். நாகூம் 3:5. இதோ நான் உனக்கு விரோதமாக வந்து உன் வஸ்திரத்து ஓரங்களை உன் முகமட்டும் தூக்கி எடுத்து ஜாதிகளுக்கு உன் நிர்வாணத்தையும் ராஜ்யங்களுக்கு உன் மானத்தையும் தெரிய பண்ணி. இங்கே இதோ நான் உனக்கு விரோதமாக வந்து என்று சொல்கிறார். தேவன் இரண்டாவது முறையாக நினைவையை பார்த்து இவ்வாறு சொல்லுகிறார். இதே காரியத்தை கோகுவிற்கும் மா கோகுவிற்கும் எதிராக தேவன் சொன்னதை எசேக்கியேல் 38:39 நாம் பார்க்கிறோம். இது ரஷ்ய தேசத்தை குறிக்கிறது என்று அநேக வேத வல்லுநர்கள் நம்புகிறார்கள். இந்த ரஷ்ய தேசம் எசேக்கியேலின் நாட்களிலே உருவாகியிருக்கவில்லை. ஆனால் அப்பொழுதே தேவன் இதை பார்த்து நான் உனக்கு விரோதமாக வருவேன் என்று சொல்லிவிட்டார். அவ்வாறே எதிராக வந்துவிட்டார் என்றும் நாம் பார்க்கிறோம். அசீரியாவை பார்த்து தேவன் சொல்கிறார், நான் உனக்கு விரோதமாக வருவேன் என்று சொல்கிறார். இவர்கள் தெய்வ நம்பிக்கை அற்றவர்கள் அல்ல. பல தெய்வ வழிபாட்டு முறையை கொண்டவர்கள். மாயை வழிபாடை பின்பற்றியவர்கள். அதற்கு பின்பக்கத்திலே சூனியத்தையும் செய்தார்கள். இந்த அநேகர் சூனியத்தை நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். அநேகர் குறி சொல்லுகிறவர்களை நாடி தங்கள் எதிர்காலத்தை பற்றி குறி சொல்லும்படியாக கேட்கிறார்கள். ஜாதகம் பார்க்கிறார்கள். இவையெல்லாம் தவறானது என்று வேத புத்தகம் நமக்கு சொல்கிறது. இப்படிப்பட்ட காரியங்களிலே ஈடுபட்டிருந்த நினைவையை பார்த்துதான் தேவன் சொல்கிறார், நான் உனக்கு விரோதமாக வருவேன். இவை மட்டுமல்ல, நாகும் 3:5 உன் வஸ்திரத்து ஓரங்களை உன் முகம் மட்டும் தூக்கி எடுத்து என்று சொல்கிறார். அதாவது நினிவேயின் பெருமையை நிர்வாணமாக்கிவிடப் போவதாக சொல்கிறார். அது அவமானமாகி போய்விடும் என்கிறார். ஒரு பெண் நிர்வாணமாக்கப்பட்டால் அது அவளுக்கு எவ்வளவு பெரிய அவமானம் இல்லையா? அதே போலத்தான் நினிவேக்கு தான் செய்யப்போவதாக தேவன் சொல்கிறார். நினிவேயோட பல நாடுகள் தொடர்பு கொண்டிருந்தது. அவற்றின் மத்தியிலே இந்த நாட்டிற்கு அவமானத்தை தேவன் கொண்டு வரப்போவதாக சொல்கிறார். காரணம் அந்த தேசத்தின் பாவம். நீதிமொழிகள் 14:34 நீதி ஜனத்தை உயர்த்தும், பாவமோ எந்த ஜனத்துக்கும் இகழ்ச்சி என்று சொல்லப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, பாவம் இகழ்ச்சியை அவமானத்தையே கொண்டு வரும். அது நினைவேயிலே உள்ள ஜனங்களுக்கு மட்டுமல்ல, எந்த ஜனத்திற்கும் இகழ்ச்சியை தான் கொண்டு வரும். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, பாவம் உங்களை வாழ வைக்காது. உங்கள் வாழ்க்கை நிலைமையை அது உயர்த்தாது. அது உங்களுக்கு இகழ்ச்சியையே கொண்டு வரும் என்பதை மறந்து போகாதிருங்கள். நினிவேயின் வாழ்க்கையிலே காணப்பட்ட பாவமும் அதற்கு இகழ்ச்சியையே கொண்டு வந்தது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, சகோதரியே, உங்கள் பாவ வாழ்க்கையை குறித்து தேவன் உங்களோடு பேசுவார் என்றால், அதை குறித்து உணர்வு பெறுவீர்கள் என்று சொன்னால், இகழ்ச்சி வரும் என்பதாக பரிபூரணமாக தேவனிடத்திலே நீங்கள் மனம் திரும்பி வாருங்கள். அவர் ஒருவரே உங்களுக்கு பாவத்திலிருந்து விடுதலையையும் பாவ மன்னிப்பையும் பாவத்தின் மேலே வெற்றி உள்ள ஒரு வாழ்க்கையையும் தர முடியும். இந்த வசனத்திலே ஜாதிகளுக்கு உன் நிர்வாணத்தையும் ராஜ்யங்களுக்கு உன் மானத்தையும் தெரிய பண்ணி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இவ்வாறாக இந்த அசீரிய தேசத்திற்கு செய்யப்போவதாக தேவன் சொல்லுகிறார். அசீரியா வீழ்ச்சியுற்றது. ஒரு பெரிய தேசம், பெரிய நாகரிகம் தன்னுடைய செல்வத்தோடு தனது வல்லமையோடு குப்பைக்கு சென்றது. மீண்டும் ஒருபொழுதும் எழும்பாத ஒரு குப்பை மேடாக மாறியது. இதையே செய்யப்போவதாக தேவன் முன்னறிவித்தார். அவ்வாறே செய்து முடித்தார். இப்பொழுது நாகும் 3:6 வாருங்கள், வாசிக்கிறேன். உன்மேல் தீட்டானவைகளை எரிந்து உன்னை கனவீனப்படுத்தி உன்னை வேடிக்கையாக்கி போடுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். தேவன் நாகுமை கொண்டு நினைவே இடத்திலே, நான் உன்னை வீழ்ச்சியுற செய்யப்போகிறேன், நான் உனக்கு விரோதமாக வரப்போகிறேன், நீ எப்படிப்பட்டவள் என்பதை உலகத்திற்கு தெரியப்படுத்தப் போகிறேன் என்று சொல்கிறார். தேவன் கூறிய யாவும் அப்படியே நிறைவேறிவிட்டன என்று அகழ்வாராய்ச்சி நமக்கு தெளிவுபட சொல்கிறது. இது நடப்பதற்கு எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்னதாகவே இந்த நாகும் புத்தகம் தெளிவாக என்னென்ன நடக்கப் போகிறது என்பதை குறித்து விளக்கமாக முன்னறிவித்துவிட்டது. இது எத்தனை ஆச்சரியமான காரியம் இல்லையா? இங்கே கூறப்பட்டிருக்கும் எல்லா காரியங்களுமே மிகவும் முக்கியமானவை. ஆகவே நாம் இதை சாதாரணமாக விட்டுவிட முடியாது. இது இன்றைய நாட்களுக்கு அப்படியே சிறந்த நடைமுறை பாடங்களை எனக்கும் உங்களுக்கும் கற்றுக் கொடுக்கிறதாயிருக்கிறது. தேவன் இந்த உலகத்தில் உள்ள தேசங்களோடும் எவ்வாறு செயல்படுகிறார் என்பதை குறித்த தேவனுடைய அணுகுமுறையை இந்த நாகும் புத்தகம் நமக்கு வெளிப்படுத்தி காண்பிக்கிறது. அவர் அந்த அணுகுமுறையை இன்றைக்கும் மாற்றியிருக்க மாட்டார் என்றுதான் நான் நினைக்கிறேன். அவர் அவ்வாறு மாற்றவில்லை என்றால் இந்த உலகத்தில் உள்ள தேசங்களில் அதிகமானவை மிகப்பெரிய பிரச்சனைகளுக்குள்ளே மாட்டிவிடும் என்பதிலே சந்தேகமில்லை. நாம் தேசங்களுக்காக ஜெபிக்க வேண்டியது மிகவும் அவசியம். பிரியமானவர்களே, உங்கள் ஜெப குறிப்பேட்டிலே ஒவ்வொரு தேசத்திற்காக நாம் ஜெபிக்க வேண்டியது அவசியமானதாயிருக்கிறது. தேவன் இந்த நகரத்தை வேசி என்று அழைக்கிறார். அவர் நினிவேயின் எல்லா அவமானத்தையும் வெட்கத்தையும் அந்த பெரிய நாகரிகத்தின் கேவலமான காரியங்களையும் உலகத்திற்கு வெளிப்படுத்தி காண்பிக்கப் போகிறதாக கூறினார். அதை ஒரு பார்வை பொருளாக உலகத்திற்கு வைத்தார். இதுவே பெரிய அசீரிய பேரரசின் சோகமான முடிவாகும். இப்பொழுது நாகும் 3:4 7 வசனத்தை பாருங்கள், வாசிக்கிறேன். அப்பொழுது உன்னை காண்கிறவனெல்லாம் நினிவே பாழாய் போயிற்று, அதற்காக புலம்புகிறவர் யார்? ஆறுதல் சொல்கிறவர்களை உனக்கு எங்கே தேடுவேன் என்று சொல்லி உன்னை விட்டோடி போவான். வேறு வார்த்தைகளிலே சொல்ல வேண்டுமென்றால், இந்த நகரத்திற்காக புலம்பி அழுகிற மக்களை நான் உலகத்திலே எங்கே இருந்து கொண்டு வர முடியும்? ஒருவரும் இதற்காக அழமாட்டார்கள், ஒருவரும் இந்த நகரத்திற்காக புலம்ப மாட்டார்கள். அங்கே புலம்புகிற ஒருவனும் இருக்க மாட்டான் என்று தேவன் சொல்கிறார். இது ஒரு சோகமான ஒரு சூழ்நிலையாகும். உண்மையிலேயே மிகவும் பரிதாபமான ஒரு நிலைமை. ஒரு போதகர் தனது அனுபவத்தை இவ்வாறு சொல்லியிருக்கிறார். நான் அநேக அடக்க ஆராதனைகளை நடத்தியிருக்கிறேன், ஆனால் என்னுடைய வாழ்க்கையிலேயே ஒரு சோகமான அடக்க ஆராதனை என்று ஒன்று உண்டென்றால், அது ஒரு வயதான மனிதரின் அடக்க ஆராதனையாகும். அவரும் அவருடைய மனைவியும் உடல் நலம் கருதி இந்த பகுதியிலே வந்து குடியேறியிருக்கிறார்கள். முதலாவது அவருடைய மனைவி மரித்தார்கள், பின்னர் இவர் படுத்த படுக்கையானார். எல்லாராலும் மறக்கப்பட்டு விட்டார். அவர் மரித்த பொழுது அப்படி ஒருவர் ஊரில் இருந்தாரா என்று மக்கள் கேட்டார்கள். நான் அவரை அடக்கம் பண்ண சென்றேன். அந்த ஆராதனையிலே ஒருவருமே கலந்து கொள்ள வரவில்லை. இது எனக்கு மிகவும் துக்கமாக போய்விட்டது. ஆகவே அங்கே நின்று கொண்டிருந்த ஒரு நபரிடத்தில், இந்த ஊரிலே உள்ள எல்லாரையும் இந்த அடக்க ஆராதனைக்கு அழைத்து வாருங்கள் என்று அனுப்பினேன். ஆனால் மிக குறைந்த நபர்களே வந்து சேர்ந்தார்கள். மொத்தத்தில் ஒரு 12 பேர் இருந்திருப்பார்கள். நண்பர்களோ உறவினர்களோ கலந்து கொள்ளாத இந்த அடக்க ஆராதனை எனக்கு மிகுந்த துக்கத்தை கொடுத்தது என்று சொன்னார். அருமையானவர்களே, இதே போன்றுதான் நினிவேயின் அடக்க ஆராதனையிலும் ஒருவரும் கலந்து கொள்ளப் போவதில்லை என்று தேவன் சொல்கிறார். முழு உலகமும் இந்த தேசத்தின் அழிவு காரணமாக மகிழ்ச்சி கொண்டாடும் என்று நாகும் முன்னறிவித்திருந்தார். இவ்விதமாக உலகம் முழுவதும் அந்நாளிலே மகிழ்ச்சி கொண்டாடினார்கள். தேவன் இதை நாகூமின் மூலம் சொன்னபொழுது ஒருவருமே நம்பவில்லை. ஒருவேளை தேவனை விசுவாசித்து இதை நம்பிக்கையுடன் ஏற்றுக்கொண்டவர்களே இதை நம்பினார்கள். ஆனால் தேவன் கூறியது போலவே எல்லாமே அவ்வாறே நிறைவேறிற்று. நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருந்த எனக்கு அருமையான சகோதரனே, அருமையான சகோதரியே, வேதத்திலே கூறியுள்ள வார்த்தைகள் யாவும் அப்படியே நிறைவேறக்கூடியவை. இதுவரை அநேக காரியங்கள் நிறைவேறியிருக்கின்றன. இன்னமும் நிறைவேற வேண்டிய காரியங்களும் நிறைவேறியே தீரும். எனவே அவருடைய வார்த்தைகளை நாம் வாசித்து அதை அப்படியே விசுவாசிக்க வேண்டும். அதற்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். இரண்டாவதாக, நினிவேயின் காரியங்களை நாம் சிந்தித்தோம். அது முன்பு ஒரு காலத்திலே தேவனுடைய வார்த்தைக்கு செவி சாய்த்த ஒரு நகரம்தான். ஆனால் பின்னான காலங்களிலே தேவனுடைய வார்த்தைக்கு செவி சாய்க்காமல் போனபடியால், தேவனை நம்பாமல் போனபடியினால், தேவனை விட்டு பின்வாங்கி போனபடியினாலே தேவன் அதை நியாயம் தீர்த்தார். அருமையானவர்களே, நாம் தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்கும் பொழுது நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்ள முடியும். விசுவாசியாதவர்களோ ஏற்கனவே நித்திய நகரத்திற்கு நேராக சென்று கொண்டிருக்கிறார்கள் என்பதை வேதம் சொல்கிறது. அவருடைய வார்த்தையை விசுவாசித்து ஆவிக்குரிய வாழ்க்கையிலே பின் செல்லாமல் முன் செல்ல வேண்டும். உங்கள் வாழ்க்கையிலே வளர்ச்சி உண்டா? சற்றே யோசித்து பாருங்கள். அல்லது ஒரு ஸ்தம்பித்த நிலைமையிலே இருக்கிறீர்களா? இல்லையென்றால் கடந்த காலத்தை விட இன்னும் அதிகமாக பின்வாங்கி போய்க் கொண்டிருக்கிறீர்களா? சற்றே சிந்தித்து பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கை குறித்து உங்களுக்கு தெரியும், தேவனுக்கு தெரியும், ஏன் பிசாசிற்கும் தெரியும். நினிவேயின் அழிவு நமக்கு வரும் முன்னதாக உண்மையாக மனம் திரும்பி ஆண்டவருடைய பாதத்திலே நம்மை அர்ப்பணிப்போமா? ஜபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரமபிதாவே, உம்முடைய வேத வசனங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய மாறாத வார்த்தைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். நீர் சொல்லுகிற காரியங்களை சொன்னபடியே செய்து முடிக்கிற கர்த்தராயிருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். நீர் வாக்கு மாறாதவராயிருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஐயா, இப்பொழுதும் நினைவேக்கு வரும் அழிவை குறித்து நாங்கள் வாசித்தோம். இதை நீர் கூறினீர், அதன்படியே அதை அழித்தீர். இன்றைக்கும் நினைவே போல ஒரு காலத்திலே மனம் திரும்பி பின்வாங்கி போன யாராவது இந்த நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருப்பார்கள் என்றால், தகப்பனே, அப்படிப்பட்டவர்களுடைய வாழ்க்கையிலேயும் உண்மையான மனம் திரும்புதலுக்குள்ளே நீரே அவர்களை அழைத்து வர வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். எங்களிலே யாரும் பின்வாங்கி போவது நீர் விரும்புகிற ஒரு காரியம் அல்ல ஐயா. எங்களுடைய வாழ்க்கையிலே உம்முடைய கிருபையை உணர்ந்த பின்னர், உம்முடைய மன்னிப்பை அனுபவித்த பின்னர், உம்முடைய ரட்சிப்பை வாழ்க்கையிலே கண்ட பின்னர் நாங்கள் பின்வாங்கி போவோம் என்று சொன்னால் அது எத்தனை வேதனை நிறைந்தது. அப்படிப்பட்ட நிலைமையிலே எந்த சகோதரனாவது எந்த சகோதரியாவது இன்றைக்கு உம்முடைய வார்த்தைகளை கேட்டுக் கொண்டிருப்பார்கள் என்றால், ஆண்டவரே அந்த பாவமான சூழ்நிலையிலிருந்து அருமையான சகோதரனை சகோதரியை கர்த்தர் விடுதலை செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களுடைய வாழ்க்கை சூழ்நிலையை நீர் அறிந்திருக்கிறீரப்பா. அவர்கள் இருக்கிற சூழ்நிலையிலே எப்படி விடுதலை பெற்றவர்களாக பரிபூர்ணமாய் உம்மேலே சார்ந்து கொண்டவர்களாக வாழ முடியும் என்பதை நீரே அவர்களுக்கு சொல்லித்தர வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். வாசிக்கிற வேத வசனங்கள் மூலமாய் அவர்களோடு பேசும். ஜபத்திலே தரித்திருக்கும் பொழுது உடைய பரிசுத்தாவியானவரின் வல்லமை அவர்களுக்கு கொடுத்தருளும். ஒவ்வொரு நாளும் வெற்றியுள்ளோர் வாழ்க்கை வாழ நீரே அனுக்கிரகம் பண்ணும். எந்தெந்த காரியங்களிலே அவர்கள் ஜாக்கிரதையாயிருக்க வேண்டுமோ அந்த காரியங்களிலே ஜாக்கிரதையாயிருக்க ஞான இருதயத்தை தர வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். தெளிந்த புத்தியை தர வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். விழிப்புணர்வை கொடுக்க வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். கர்த்தர்தாமே உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும், இந்த நிகழ்ச்சியை கேட்கிற ஒவ்வொருவரையும் பேர் பேராய் ஆசீர்வதியும், அவருடைய தேவைகள் எல்லாவற்றையும் சந்தியும். குறிப்பாக ஆத்தும தேவைகளை தேவரீர் சந்திக்க வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.
இன்றைய நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உடனே எங்களுக்கு மிஸ் கால் கொடுப்பீங்களா? அவளோடு காத்திருக்கிறோம். இந்த வாரம் பரிசு வெல்லும் நேயர் நீங்களா கூட இருக்கலாமே. மிஸ் கால் கொடுக்கக்கூடிய போன் நம்பரை குறிச்சுக்கிடுங்க. 0444-908-12-25. நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி: வேத ஆராய்ச்சி, டி டபிள்யூ ஆர், தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு.
நீங்கள் எங்களுடன் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 0444-908-12-21, 0444-908-1221.
எங்கள் இமெயில் முகவரி tamiltb@radio882.com. சமாதானத்தை உங்களுக்கு வைத்துப் போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. யோவான் 14:27.